ஐயா தேவனே, சர்வ வல்ல தேவனே, சரணமையா தேவனே, சர்வ வல்ல தேவனே, பாவம் தீர ஜீவன் விட்ட ஜீவனுள்ள தேவனே,
ஜீவனுள்ள தேவனே,
இயேசுவே
அன்பர்களே, இந்த அருமையான காலை பொழுதில் நீங்கள் மன பாரத்தோடு செய்தியை கேட்க காத்திருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார்.
கடந்த மாதம் ஒலிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் MP3 CD-ஆக இப்பொழுது கிடைக்கிறது. நீங்கள் கேட்க தவறியிருந்தாலோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கு பரிசளிக்க விரும்பினாலோ இதை நீங்கள் வாங்கிக் கொடுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444-908-12-12. மறுபடியும் கூறுகிறேன், 0444-908-12-12.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 119 சங்கீதம் 31 வசனத்திலே தாவீது ராஜா, உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாயிருக்கிறேன், கர்த்தாவே என்னை வெட்கத்திற்குட்பட பண்ணாதேயும் என்று கூறினார். கர்த்தருடைய சாட்சிகள், கர்த்தருடைய வார்த்தைகள் தாவீதுக்கு எத்தனை முக்கியமானதாக இருந்தது! அதன் மேல் பற்றுதலாயிருந்தபடியினாலே கர்த்தாவே என்னை வெட்கத்திற்கு உட்பட பண்ணாதேயும் என்று கூறினார். நிச்சயமாக அவருடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டு அவர் விருப்பத்தை நிறைவேற்றினார் என்று நாம் விசுவாசிக்கலாம். இன்றைக்கும் கர்த்தருடைய வசனத்தின் மேலே பற்றுதலாயிருக்கிற, வாஞ்சியோடு இருக்கிற, தாகத்தோடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் உங்களையும் வெட்கத்திற்குட்பட பண்ணாமல் அவருடைய நாமத்தை நிமித்தம் அவர் உங்களை மகிமைப்படுத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஜபத்தோடு காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் 1 யோவான் 2:20 சிந்திக்கப் போகிறோம். இந்த பகுதியிலே யோவான் இந்த விசுவாசிகளை 3 வித்தியாசமான கூட்டங்களாய் அழைக்கிறார். பிதாக்களே என்று அழைத்தார், வாலிபரே என்று அழைத்தார், பிள்ளைகளே என்று கூறினார். அது மட்டுமல்ல, 19 வசனத்திலே சொன்னது போல கிறிஸ்தவ ஐக்கியத்திலே இருந்தாலும் உண்மையாகவே கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறவர்கள் காலாகாலத்திலே அப்படிப்பட்ட ஐக்கியங்களை விட்டு போய்விடுவார்கள் என்றும் சொன்னார். ஒரு கிறிஸ்தவ ஐக்கியத்திலே மற்ற எல்லாரும் கர்த்தரை விசுவாசிப்பது போல அவரை நேசிப்பது போல நேசிக்காமல் இருப்பார்கள் என்றால் உண்மையான ஐக்கியமான ஒரு திருச்சபையிலே அவர்களால் தொடர்ந்து வாழ முடியாது. எனவேதான் அவர்கள் வெளியே போய்விடுவார்கள். அது மட்டுமல்ல, ஒரு திருச்சபை உண்மையான ஜீவன் இல்லாமல் இருக்கும் பொழுதோ, ஆவிக்குரிய ஆகாரமும் அவரை தொழுது கொள்ளும் அனுபவமும் தங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும் பொழுதோ, அப்படிப்பட்ட வாய்ப்புகள் உள்ள திருச்சபையிலே போய் சேர்ந்து கொள்வார்கள். 1 யோவான் 2:20 யோவான் என்ன சொல்கிறார் என்பதை கவனியுங்கள், வாசிக்கிறேன். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். இங்கே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை குறித்து முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறார். உண்மையாக தங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று நான் கர்த்தருடைய பிள்ளை என்று உறுதியோடும் நிச்சயத்தோடும் வாழ்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது இந்த விசுவாசியின் வாழ்க்கையிலே வந்தார்? எபேசு திருச்சபைக்கு பரிசுத்த பவுல் எழுதும்பொழுது 13:13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்த வசனத்திலே அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார் என்றும் வாசிக்கிறோம். 1 யோவான் 2:27 சொல்லும்பொழுது நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது என்று சொல்கிறார். இதைத்தான் 20 நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் விசுவாசியின் இருதயத்திலே வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, சகலத்தையும் அறிந்து கொள்வதற்கு அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். இதை குறித்து நாம் 1 கொரிந்தியர் 2:1 9 10 வசனங்களிலே பரிசுத்த பவுல் இவ்வாறு சொல்வதை கவனிக்க வேண்டும். வாசிக்கிறேன், 1 கொரிந்தியர் 2:9-10. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அதே அதிகாரம் 12 வசனத்திலே சொல்லும் பொழுது, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். பிரியமான சகோதரனை சகோதரியே, ஒரு சகோதரனோ சகோதரியோ கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசிக்கும் பொழுது இயேசுவின் ரத்தம் பாவமர கழுவுவது மட்டுமல்ல, அந்த சுத்தமாக்கப்பட்ட இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண வருகிறார். எனவேதான் ஒரு விசுவாசி தவறு செய்யும் பொழுது அவனுடைய இருதயத்திலே குத்தப்படுகிறான். ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கடந்து வராதவர்கள் பாவம் செய்யும் பொழுது எந்த உறுத்துதல்களையும் அது கொடுக்காது. ஆனால் ஒரு கடவுளுடைய பிள்ளை தவறு செய்யும் பொழுது அவனுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் அதை தெளிவாக அவனுக்கு உணர்த்துகிறார். ஏனென்றால் அவர் பாவத்தை குறித்து துக்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார். இங்கே யோவான் சொல்வது போல, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்கள், எனவே உங்களிலிருந்து அநேக காரியங்களை அவர் விவரித்து காட்டுகிறவராயிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். தேவனோடு கூட சரியான உறவுள்ளவர்களாய் இருக்க நீங்கள் விரும்பினால், நீங்கள் அவரிடத்திலே வந்து வெளிச்சத்திற்காக, வழி நடத்துதலுக்காக, அவர் தரும் நிச்சயத்துக்காக, உறுதிக்காக கேட்க வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்கிறது. 20 வசனத்திலே யோவான் என்ன சொல்கிறார்? சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் என்னென்ன காரியங்களை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ அது எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. இவ்வாறு கூறுவதனாலே திடீரென்று உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அறிவர் பட்டம் கொடுக்கப்படுகிறது என்று எண்ண வேண்டாம். இதன் பொருள் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கூட நீங்கள் வேதவசனத்தை படிக்கலாம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுப்பும் அனுபவங்கள் மூலமாக இந்த எல்லா காரியங்களிலேயும் நீங்கள் வளர்வதற்கான வாய்ப்பை தருகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவருடைய கிருபையிலேயும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலேயும் வளர வேண்டும். வேதசாஸ்திர கல்லூரிக்கு போய் வேதத்தை கற்றுக்கொள்ளாத அநேக விசுவாசிகளும் கூட வேதவசனங்களை மிகவும் தெளிவாய் அறிந்தவர்களாயிருக்கிறார்கள், மிகவும் ஆழமான சத்தியங்களை புரிந்து கொள்பவர்களாயிருக்கிறார்கள். 1920 ஆண்டிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதசாஸ்திர கல்லூரியிலே கற்றுக்கொண்டிருந்த 1 மாணவன் ஒருவன் கல்லூரிக்கு சற்று அப்பால் இருந்த ஒரு ஊரிலே சரியான ஊழியக்காரர் இல்லாதபடியினாலே ஊழியம் செய்யும்படியாக ஓய்வு நாட்களிலே அனுப்பப்பட்டிருந்தார். அங்கே ஒரு பஞ்சு ஆலை இருந்தது. சில காரணங்களினாலே அந்த ஆலை வேலை செய்யாமல் இருந்தது. மக்கள் பண கஷ்டத்திலேதான் வாழ்ந்தார்கள். அந்த ஊரிலே இருந்த அந்த பாப்டிஸ்ட் ஆலயத்திலே இந்த வேதசாஸ்திர கல்லூரி மாணவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே 4 ஆராதனைகளிலே பேசி 4 செய்திகளை கொடுத்தார். இவ்வாறு பணி செய்ய வந்தவருக்கு குறைவாகத்தான் ஒரு சிறு நன்கொடை கொடுத்தார்கள். இருந்தாலும் மத்தியான வேளையிலே அவர் தங்கியிருந்த ஒரு குடும்பத்தினரோடு கூட ஆகாரம் கொடுக்கப்பட்டது. ஆகாரத்திற்காக அந்த வீட்டிற்கு சென்றிருந்த பொழுது சுமார் 20 பேர் அங்கே இருந்திருப்பார்கள். எல்லாருமே ஒரு வயதான தாயை பாட்டியம்மா பாட்டியம்மா என்றுதான் சொன்னார்கள். அந்த பாட்டியம்மா உண்மையிலேயே இவர்கள் அத்தனை பேருக்கும் பாட்டியம்மாவாக தெரியவில்லை. இருந்தாலும் எல்லாரும் அவர்களை அவ்வாறு அன்போடு அழைத்தார்கள். இந்த வயதான பெண்மணி கல்வி அறிவு இல்லாதவர்கள், வாசிக்க எழுத அவர்களுக்கு தெரியாது. அது மட்டுமல்ல, அவர்களால் ஆலயத்திற்கும் செல்ல முடியாதவர்களாக இருந்தார்கள். உணவு நேரத்திற்கு முன்பு, ஐயா நீங்கள் ஏதாவது ஒரு வேத பகுதியை வாசித்து ஜெபித்து நாம் உணவருந்தலாம் என்று கூறியிருந்தார்கள். எனவே அந்த இளைஞனான ஊழியர் யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரத்தை வாசித்து அதிலிருந்து சில காரியங்களை கூற ஆரம்பித்தார். இவ்வாறு அவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது, வாசிக்க எழுத தெரியாத அந்த அருமையான அம்மாவுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் பேச ஆரம்பித்தார். அந்த வயதான பாட்டியம்மா அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். ஒரு சில வசனங்களுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தவுடனேயே அந்த அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக அந்த பாட்டியம்மா பல காரியங்களை சொல்ல ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் பேச பேச இவர் கவனமாக கவனிக்க ஆரம்பித்தார். காரணம் என்ன தெரியுமா? எந்த வேத சாஸ்திர ஆசிரியரும் கற்றுக் கொடுக்காத அநேக ஆழமான அர்த்தமுள்ள சத்தியங்களை அந்த வயதான தாய் பகிர்ந்து கொண்டார்கள். இந்த வேதசாஸ்திர கல்லூரி மாணவர் மாலையிலே வீட்டிற்கு திரும்பும் பொழுது அவரோடு கூட கல்லூரியிலிருந்து வந்திருந்த வகுப்பு தோழன் சொன்னான், இன்றைக்கு நீ அந்த வயதான அம்மாவுக்கு அதிகமாக உதவி செய்திருக்கிறாய் என்று கூறினான். அதற்கு செய்தி கொடுத்த அந்த ஊழியர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே எங்கே போய் யோவான் 14 அதிகாரத்திற்கு இவ்வளவு விளக்கங்களையும் வியாக்கியானங்களையும் கற்றுக்கொண்டார்கள் என்றான் ஆச்சரியத்தோடு. அதற்கு அவனுடைய நண்பர் கூறிய பதில் என்ன தெரியுமா? அருமையான நண்பனே, இது உனக்கு புரியவில்லையா? பரிசுத்த ஆவியானவரே அந்த தாயாருக்கு ஆசிரியராய் இருக்கிறார்கள். ஒருவேளை நானும் நீங்களும் தவறான ஆசிரியர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று கூறினான். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் வேதவசனங்களை கல்லூரியிலே போய் கற்றுக்கொள்ளாத சாதாரண விசுவாசிகள் கூட மிகவும் சிறப்பான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபித்து வசனங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே வேறு ஒருவருக்கும் வெளிப்படுத்தாத அநேக சத்தியங்களை வெளிப்படுத்தி பயனுள்ள காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். இதைத்தான் யோவான் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பது அர்த்தமுள்ளது, ஆழமானது. அதை கற்றுக்கொள்வதும் விட்டுவிடுவதும் உங்களை பொறுத்ததுதான். 1 யோவான் 2:21 வாருங்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும், சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். எனவே இங்கே அவர் கொடுக்கிற விளக்கம் என்ன? சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனால். அவர்கள் நற்செய்தியை அறிந்திருந்தார்கள், எனவே சத்தியத்தையும் அறிந்திருந்தார்கள். இந்த விசுவாசிகளுக்கு யோவான் எந்த புதிய காரியத்தையும் எழுதவில்லை. ஆனால் இரண்டு முக்கியமான காரணங்களினாலே இந்த நிருபத்தை அவர் அவர்களுக்கு எழுதினார் என்று நாம் விசுவாசிக்கலாம். ஒன்று, அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக எழுதினார். இரண்டாவதாக, அந்நாட்களிலே கள்ள போதகர்கள் திருச்சபைக்குள்ளே இருந்தபடினாலே இதை குறித்து அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களை எச்சரிப்பதற்காக எழுதினார். அது மட்டுமல்ல, ஏற்கனவே அவர் எழுதியிருக்கிற சத்தியங்களை வாழ்க்கையிலே அனுபவங்களாக்கும்படியாக அவர் எழுதுகிறார். நமது கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயும் பிசாசிற்கு எதிராக நாம் செயல்படுவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? ஏற்கனவே இது தொடர்பான வேத சத்தியங்களை மீண்டுமாக மனதிலே கொண்டு வரும்பொழுது நாம் பிசாசை ஜெயிக்கிறோம். உதாரணம் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். யோசேப்பு விபச்சாரம் செய்வது பாவம் என்பதை உள்ளத்திலே அறிந்திருந்தார். அவர் சோதிக்கப்படும் பொழுது அதை மனதிலே கொண்டு வந்து, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று பதில் கூறினான். எனவே சத்தியத்தை அறிந்திருப்பது ஒன்று, அதை அந்தந்த நேரங்களிலே பயன்படுத்தும்படியாக நினைவு கூறுவது மற்றொன்று. ஏற்கனவே அறிந்திருந்த சத்தியங்களை மீண்டும் நினைப்பூட்டுவதற்காகத்தான் யோவான் இதை எழுதியிருக்கிறார். இந்த 21 வசனத்தின் 2 பாருங்கள். சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும். யோவான் சொல்கிறார், நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்கள், சத்தியம் உங்களிடத்திலே இருந்தது, ஆனால் இப்பொழுது அநேக பொய்யான காரியங்கள் திருச்சபைக்குள்ளே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அதிலே ஒன்றுதான் இந்த ஸ்தோயிக்கர்களின் கொள்கை. அவர்கள் தங்களிடத்திலே ஒரு விசேஷித்த ஞானம் இருக்கிறதாக சொல்லிக் கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, அநேக அந்தி கிறிஸ்துக்களும் திருச்சபைக்குள்ளே வந்துவிட்டார்கள். அந்தி கிறிஸ்து என்றால் யார்? கடந்த நிகழ்ச்சியிலே நாம் அதை குறித்து சற்று விரிவாக சிந்தித்தோம் இல்லையா? கிறிஸ்துவை போல் தன்னை காண்பித்து மாய்மாலம் செய்கிறவனும் கிறிஸ்துவுக்கு எதிரானவனும் தான் அந்தி கிறிஸ்து. இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து மேலும் சில காரியங்களை தொடர்ந்து யோவான் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், வாசிக்கிறேன். 1 யோவான் 2:22 இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. இங்கே சற்று கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி யோவான் பேசுகிறார். வேறே யார் பொய்யன் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், எல்லா பொய்களுமே ஒருவரிலே கூட்டப்பட்டிருக்கிறது. அவன்தான் பொய்க்கு பிதாவான பிசாசானவன். ஒரு காலத்திலே பிசாசின் மனிதன் ஒருவன் வரப்போகிறான். அவன் பொய்யனாயிருப்பான். பொய்யன் என்றால் யார்? யார் சத்தியத்தை பேசவில்லையோ அவன் பொய்யன். அதாவது இந்த பொய்யானவன் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறவனாக இருப்பான். அவனே அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துவானவன் பிதாவையும் குமாரனையுமே மறுதளிக்கிறான். அந்தி கிறிஸ்துவுக்கான ஒரு விளக்கத்தை இங்கே யோவான் கொடுக்கிறார். அந்தி கிறிஸ்துவை குறித்து ஒரு புது கருத்து இது. ஆனால் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். யோவானின் நாட்களிலேயும் சிலர் இருந்தார்கள். இந்நாட்கள் வரையிலேயும் சிலர் இருந்தார்கள், இந்த நாட்களிலேயும் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் யார்? அவர்களை நாம் எளிதாக கண்டுகொள்ளலாம். அவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுக்கிறவர்கள். இயேசுவாகிய மனிதனே கிறிஸ்துவாகிய மேசியா. அவருடைய பெயர்தான் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன். அவரை குறித்துத்தான் பழைய ஏற்பாடும் சொல்லுகிறது. எதையெல்லாம் அவர்கள் மறுதளிப்பார்கள்? இந்த காரியங்களெல்லாம் மறுதளிப்பவர்கள் அந்தி கிறிஸ்து. இந்த உலகத்திலே அநேக சங்கங்கள், ஐக்கியங்கள் கிறிஸ்துவை மறுதளிக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் அவரை போல நடித்து அவருடைய இடத்தை எடுத்துக்கொள்ளவும் முயற்சிக்கிறார்கள். ஆதி திருச்சபை நாட்களிலே இது ஸ்தோய்க்கர்களின் கொள்கையாயிருந்தது. ஐரேனியஸ் என்னும் விசுவாச பிதாவானவர் இவர்களை குறித்து சொல்லும் பொழுது, இந்த கொள்கை இயேசு கிறிஸ்து யோசேப்பின் குமாரன் என்றும் மற்ற மனிதனைப் போலவே பிறந்தார் என்றும் சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, வேதத்தை பரிபூர்ணமாக விசுவாசியாத அநேக திருச்சபை மக்களும் தனி மனிதனை பற்றும் அநேக சமயங்களும் இந்த கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதளித்தார்கள். சிலர் இயேசு கிறிஸ்து சாதாரணமான மனிதன் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக சில திரைப்படங்களையும் தயாரிக்கிறார்கள். அவற்றிலே ஒன்றுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு படம். அந்த திரைப்படமானது எந்த விதத்திலேயும் உலக இரட்சகராகிய வேத வசனம் சொல்லும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தவில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே தத்துவ பேராசிரியராக இருந்தவர்தான் டாக்டர் வில்லியம் ஹாக்கிங். அவர் ஜீவிக்கும் சமயங்களும் விசுவாசிக்கும் உலகமும் என்று ஒரு புஸ்தகத்தை எழுதியிருந்தார். அந்த புஸ்தகத்திலே கடவுள் அவருடைய இந்த உலகத்திலே இருக்கிறார், ஆனால் கடவுளாக சொல்லப்படுகிற ஒவ்வொருவரும் தனித்தனி அறைகளிலே இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் நன்றி கூற வேண்டும், ஆனால் அவர்களிடத்திலே நாம் திரும்பக்கூடாது என்று எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, கவனித்தீர்களா? இது நேரடியாகவே கிறிஸ்துவின் தெய்வீகத்தை புறக்கணிப்பதாகும். பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. எனவே பிரியமானவர்களே, இன்றும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிற அந்தி கிறிஸ்துவை யோவான் நமக்காக தெளிவுபடுத்துகிறார். தொடர்ந்து 23 வசனத்திற்கு வரும்பொழுது, பிதாவாகிய தேவனை மறுதலியாமல் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்க முடியாது என்று சொல்கிறார். என்னுடைய உங்களுடைய ரட்சிப்பிற்கு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்துவம் மிகவும் முக்கியமானது. அவர் தேவனுடைய குமாரனாய் இல்லாமல் இருப்பார் என்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக சிலுவையிலே மரித்த அவர் நமது இரட்சகராக இருக்க முடியாது என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவர் தனக்கும் ஒரு இரட்சகராக இருக்க முடியாது. எந்த ஒரு மனிதனும் மற்றொரு மனிதனுக்காக மரிக்க முடியாது. நானும் நீங்களும் மீட்கப்படும்படியாக தேவனே மனு உரு எடுத்து இந்த உலகத்திலே வந்து மரிக்க வேண்டியதாய் இருந்தது. இதனால்தான் 1 யோவான் 2:23 இவ்வாறு சொல்லியிருக்கிறார், குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். நான் கடவுளை விசுவாசிக்கிறேன், ஆனால் கிறிஸ்துவின் தெய்வீகத்தை விசுவாசிக்கவில்லை என்று கூறினால், வேத புத்தகம் கூறும் தேவனையும் நீங்கள் விசுவாசிக்கவில்லை. வேத புத்தகம் கூறும் பிதாவாகிய தேவன்தான் தனது ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எனக்காகவும் உங்களுக்காகவும் மறிக்கும்படியாக இந்த உலகத்திலே அனுப்பினார். குமாரனும் தேவனாயிருப்பதனால்தான் நமது பாவங்களுக்காக கடவுளுக்கு உகந்த ஒரு பலியாக முடிந்தது. அவர் தேவனாக இல்லாமல் இருந்திருப்பார் என்றால் அவரும் ஒரு பாவியாகவே இருந்திருப்பார். சில ஆண்டுகளுக்கு முன்னால் மேலை நாடுகளிலே பெரிய பட்டணம் ஒன்றிலே ஒரு ஆலயத்திலே இவ்வாறு ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டதாம். கவனியுங்கள், இங்கே நீங்கள் யாரை தொழுது கொண்டாலும் சரி, எந்த ஒரு விசுவாச பின்னணியத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி, எந்த ஒரு விசுவாசத்தை அறிக்கை செய்தாலும் சரி, நீங்கள் விசுவாசிக்கும் கடவுளின் பேரில் இந்த ஆலயத்திற்குள்ளே வந்ததினாலே, நீங்கள் விசுவாசிக்கும் கடவுளிடத்திலே திரும்ப உங்களை அர்ப்பணித்ததினாலே இங்கே நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள் என்று கூறப்பட்டதாம். பிரியமானவர்களே, அங்கே சமாதானத்தை குறித்தும் பிதாவாகிய கடவுளுடைய தன்மையை குறித்தும் கூறப்பட்டது. ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, அங்கே வார்த்தைகள் அழகாக கூறப்பட்டாலும் உலக மனிதர்களை அது கவர்ந்திருந்தாலும் இப்படிப்பட்ட அழைப்புகளை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவைதான் அந்தி கிறிஸ்துகள். 1 யோவான் 2:24 பாருங்கள், ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். இங்கேயும் ஆதி முதல் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்து மனுருவெடுத்த அந்த தோற்றத்தை, ஆதியை குறிக்கிறது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது என்று சொல்லும்பொழுது கிறிஸ்து மனிதனானதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்ட காரியங்கள், அவருடைய வாழ்க்கையை குறித்து, அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை குறித்து, அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்ட காரியங்கள் என்று சொல்கிறார். அதாவது அப்போஸ்தலர்கள் உங்களுக்கு பிரசங்கித்த நற்செய்தி. திரும்ப அவர் என்ன சொல்கிறார்? ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டதில் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரரிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே வரும் கர்த்தருடைய வசனங்களை கேட்டு தங்களை கர்த்தருக்கு பரிபூர்ணமாக அர்ப்பணித்த மக்கள் ஏராளம் ஏராளம். அப்படிப்பட்டவர்களிலே அநேகர் முழு நேர பணிக்கும் தங்களை அர்ப்பணித்து இன்றும் அவர்கள் மூலமாக அநேகரை கர்த்தர் தம் மந்தையிலே சேர்த்து வருகிறார். அப்படி கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து கர்த்தரிலே நிலைத்திருக்கிறவர்களை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துகிறார். அதற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் பொழுது, கனி கொடுக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு அதுவே சாட்சியாயிருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த உலகத்திலே மனுவுரு எடுத்து வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு ஜீவனுள்ள விசுவாசம் தேவையானதாயிருக்கிறது. யோவான் தனது சுவிசேஷத்திலே சொல்லும்பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது என்று யோவான் 1:14 எழுதியிருக்கிறார். இது எவ்வளவு அற்புதமான ஒரு காட்சி இல்லையா? யோவான் 1:18 பாருங்கள். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து உதவி செய்திருக்கிறார். நாம் பிதாவாகிய தேவனை அறிவதற்கு இது ஒன்றே ஒன்றுதான் வழி. இப்பொழுது நாம் தேவனை குறித்து அறிந்திருக்கிறோம். முழு வேதாகமத்திலேயும் முக்கியமான கருத்து என்னவென்றால், பிதாவாகிய தேவனோடும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் நாம் கொண்டிருக்க வேண்டிய சரியான உறவுதான். இந்த இடத்திலே முக்கியத்துவப்படுத்தப்படுவது கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே கிடைக்கும் ஜீவனை குறித்ததல்ல, மிகவும் அவசியமான நாம் கடவுளோடு கொள்ள வேண்டிய ஐக்கியத்தை குறித்துதான் இங்கே முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் வாழும் உலகத்திலே எத்தனையோ கொள்கைகள், எத்தனையோ வித்தியாசமான போதனைகள் வரலாம். எத்தனையோ அந்தி கிறிஸ்துகள் நமது விசுவாசத்தை திசை திருப்ப செய்யும்படியாக கடந்து வரலாம். ஆனால் பிதாவாகிய தேவனையும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிற மனிதர்களை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவனையும் நமக்காக மரிக்க வந்த இயேசு கிறிஸ்துவையும் நாம் விசுவாசிக்க வேண்டியபடி விசுவாசிக்கும் பொழுது, அவரிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய வசனம் நம்மிலே நிலைத்திருக்கும் பொழுது நாமும் கனி கொடுக்கிறவர்களாக காணப்படுவோம். இன்று நாம் எதை விசுவாசிக்கிறோம்? அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறதா? அந்த விசுவாசம் நம்மை வழிநடத்துகிறதா இருக்கிறதா? உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே தங்கியிருந்து சகலத்தையும் நாம் அறிந்தவர்களாய் இருக்கிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த அனுபவம் இல்லை என்றால், ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நீரே என்னை நிரப்பும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் என்னை செவ்வையான வழியிலே நடத்துவாராக. வேத வசனங்களை நான் சரியாக புரிந்து கொள்ள எனக்கு கற்றுக் கொடுப்பாராக என்று நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீங்களும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கும் அவர் நிச்சயம் உதவி செய்வார்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-948-1225. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-9408-1221, 0444-9081-221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. பல கனிகளை பழிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். ஏசாயா 54:12.